வெல்கம் ஒன்ஸ் அகேன் டு வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப்.
மீண்டும் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We are looking at God's word to see how we can fulfill the purpose he has for our lives.
தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கென்று வைத்திருக்கிற நோக்கத்தை எப்படி நாம் நிறைவேற்ற முடியும் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம்.
In our last couple of sessions we saw that God sent Jesus on earth not only to die for our sins,
நம்முடைய பாவங்களுக்காக மரிப்பதற்காக மட்டும் இயேசுவை தேவன் அந்த பூமிக்கு அனுப்பவில்லை,
but also to demonstrate to us how man should live.
மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை விளக்கி காட்டும்படியாக கூட வந்தார் என்று நாம் கடந்த இரண்டு நிகழ்ச்சிகளிலே பார்த்தோம்.
And the first thing we saw in Jesus' life was the glory of his humility.
இயேசுவின் வாழ்க்கையில் நாம் பார்த்த முதல் காரியம் அவருடைய மகிமையின், அவருடைய தாழ்மையின் மகிமை.
He humbled himself.
அவர் தன்னை தாழ்த்தினார்.
And that's how salvation came.
இப்படி தான் இரட்சிப்பு வந்தது.
He did the opposite of what Satan did.
Satan செய்ததற்கு நேர் எதிரடியாக அவர் செய்தார்.
These are the two spirits operating in the world today.
உலகத்தில் இந்த இரண்டு ஆவிகள் கிரியை செய்து வருகிறது.
The spirit that seeks to go up and the spirit that wants to go down.
மேலே நோக்கி போக வேண்டும் என்கிறதான ஒரு ஆவி, கீழே நோக்கி தாழ்மைக்குள்ளாய் போக வேண்டும் என்கிற இன்னொரு ஆவி.
And today we want to see the glory of his holiness or his purity.
இன்றைக்கு அவருடைய பரிசுத்தம், அவருடைய தூய்மை, அவருடைய மகிமையை நாம் தியானிக்க போகிறோம்.
God is a holy God.
தேவன் பரிசுத்தமான தேவன்.
Now many people are afraid of the word holiness.
பரிசுத்தம் என்றாலே அநேகர் பயப்படுகிறார்கள்.
And that's because they don't understand holiness.
ஏனென்றால் பரிசுத்தம் என்றால் என்ன என்று அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை.
Many people think of holiness as dressing in a particular way.
பரிசுத்தம் என்றால் குறிப்பிட்ட விதத்திலே ஆடை அணிவது என்று அநேகர் நினைக்கிறார்கள்.
Wearing white clothes.
அல்லது வெள்ளை ஆடை அணிவது என்று என்கிறார்.
Dressing in a very simple way.
அல்லது எளிமையான ஆடை அணிவது என்று என்கிறார்.
That's not holiness.
அது பரிசுத்தம் அல்ல.
That can sometimes be hypocrisy.
அது சில சமயத்திலே மாய்மாலமாக கூட இருக்க முடியும்.
That is a matter of choice how you dress.
எப்படி ஆடை உடுத்துவது என்பது நீங்கள் தெரிந்து கொள்கிற விதம்.
But holiness is an inward thing.
பரிசுத்தம் என்பது உள்ளாக இருக்கக்கூடிய அந்த காரியம். அது இருதயத்தில் இருக்கிறது.
It is exactly the same to our soul, to our spirit. As health is to our body.
எப்படி ஆரோக்கியம் நம்முடைய சரீரத்தின் காரியமாக இருக்கிறதோ அதே போல பரிசுத்தம் என்பது நம்முடைய ஆவியின் காரியமாக இருக்கிறது.
See, the deepest part of our being is our spirit.
நம்முடைய உள்ளான காரியம் என்பது நம்முடைய ஆவி.
And outside that we have the soul.
அதற்கு வெளிப்புறமாக ஆத்மா இருக்கிறது.
And outside that the body.
அதற்கும் வெளியாகத்தான் சரீரம் இருக்கிறது.
What health is to the body?
இந்த சரீரத்திற்கு எப்படி ஆரோக்கியம் இருக்கிறதோ,
and what education is to our mind,
படிப்பு எப்படி நம்முடைய மனதிற்கு இருக்கிறதோ,
that holiness is to our spirit,
பரிசுத்தம் நம்முடைய ஆவிக்கு பொருந்துகிறதா இருக்கு.
How many of you are afraid of being healthy in your body?
உங்களுடைய சரீரத்திலே ஆரோக்கியமா இருப்பதற்கு எத்தனை பேர் பயப்படுகிறீர்கள்?
Suppose a doctor says to you, I want to help you to be in perfect health.
ஒரு மருத்துவர் உங்களை பார்த்து நீ பூர்ண ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னால்,
are you afraid of him?
உடனே பயப்படுகிறீர்களா?
Doesn't the father want every sickness to be removed from his child?
தன்னுடைய குழந்தையில இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளும் நீக்கப்பட வேண்டும் என்று ஒரு தகப்பன் விரும்புவதில்லை?
That's exactly how God wants every sin to be removed from your life.
இதே போல தான் நம்முடைய தகப்பனும் தேவனும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்களும் நீக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்.
When you send your children to school, don't you want them to get a full education in their mind?
பிள்ளைகளை பள்ளியிலே அனுப்பும் பொழுது அவர்கள் முழு படிப்பையும் படிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா?
Sure.
கண்டிப்பாக.
Exactly the same holiness is to the spirit.
அதே விதமாகத்தான் நம்முடைய ஆவிக்கு பரிசுத்தம்.
To be unholy is like being unhealthy.
பரிசுத்தம் இல்லாமல் ஆவியில இருப்பது என்பது சரீரத்திலே ஆரோக்கியம் இல்லாமல் இருப்பதற்கு ஒப்பாகும்.
Like being uneducated in the mind.
அல்லது மனதிலே படிக்காமல் இருப்பதற்கு ஒப்பாகும்.
So when we put holiness like that, then we see we are not afraid of it.
ஆகவே பரிசுத்தத்தை இது போல நாம் பார்க்கும் பொழுது அதை நாம் குறித்து பயப்படுவதில்லை.
It's like being healthy in the body.
சரீரத்திலே ஆரோக்கியமா இருப்பது,
being educated in the mind.
மனதிலே படித்திருப்பது.
Every father wants his child to be perfectly healthy in the body.
ஒவ்வொரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளை ஆரோக்கியத்தோடு கூட வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறார்.
If a child has got say 6 sicknesses.
ஒரு குழந்தைக்கு 6 வியாதிகள் வந்து விட்டது என்று வைத்துக் கொள்.
The doctor the father takes him to a doctor.
இப்பொழுது தகப்பன் அந்த குழந்தையை கூட்டிக் கொண்டு ஆஸ்பத்திரிக்கு செல்கிறார்.
Will he tell the doctor, well, try and remove one or two of these sicknesses?
அந்த டாக்டரிடத்திலே போய் உங்களால் முடிந்த அளவு ஒன்று அல்லது இரண்டு வியாதியை குணமாக்கினால் போதும் என்று கேட்பாரா?
He says, I want you to remove all of them.
இல்லை, இந்த 6 வியாதிகளையும் நீக்க வேண்டும் என்று தான் மருத்துவரிடத்திலே கேட்பார்.
You don't even want a small sickness there.
அங்கே சிறு வியாதி கூட இருக்க கூடாது என்று கேட்பார்.
But do you want your child to have just a little bit of fever?
உங்களுடைய குழந்தைக்கு கொஞ்சம் ஜுரம் இருந்தால் பரவாயில்லையா?
Or a little bit of cold and cough?
அல்லது கொஞ்சம் சளியும் இருமலும் இருந்தால் பரவாயில்லையா?
No.
இல்லை.
You don't want your child to be perfectly healthy.
உங்களுடைய குழந்தை முற்றிலுமாய் ஆரோக்கியம் உள்ளதா இருக்க வேண்டும்
என்று You don't want them to have major sicknesses and you don't want them to have minor sicknesses.
பிள்ளைக்கு பெரிய வியாதியும் இருக்க கூடாது, சிறு வியாதியும் இருக்க கூடாது என்று நம்புவீர்கள்.
You know God is a loving father.
தேவனும் அன்பான தகப்பன்.
He doesn't want to have any sin in your life.
உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பாவம் இருக்கக்கூடாது என்றுதான் நம்முடைய தகப்பன்
எண்ணுகிறார். If a father wants his child to have sicknesses, he's not a good father.
ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு வியாதி இருக்கட்டும் என்று விரும்புவானால் அவன் நல்ல தகப்பன் அல்ல.
If he tolerates some sicknesses in the child, he's not a good father.
இந்த வியாதி தானே இருந்தால் இருக்கட்டும் என்று சொல்லி பொறுத்துக் கொள்கிற ஒரு தகப்பன் நல்ல தகப்பன் அல்ல.
A father will not tolerate any sickness in a child.
ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு வியாதியையும் பொறுத்துக் கொள்ள மாட்டான்.
Remember that.
ஞாபகத்தில் வைத்து.
Holiness is like that.
பரிசுத்தம் இப்படித்தான்.
No sickness tolerated.
எந்த வியாதியும் நான் அனுமதிக்க மாட்டேன்.
இன் தி ஸ்பிரிட்
ஆவியிலே.
தட் இஸ் நோ சின் இன் ஒன்ஸ் லைஃப்.
அதனுடைய பொருள் என்னவென்றால் ஒருவனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கக்கூடாது.
ஸ்மால் சின்,
சின்ன பாவம் கூட இருக்கக்கூடாது.
That's why God says I want you to get rid of all anger from your life.
ஆகவேதான் சகலவித கோபத்தையும் நீக்கிவிடுங்கள் என்று தேவன் எதிர்பார்க்கிறார்.
All bitterness.
எல்லா கசப்பும்.
Because this is all sicknesses.
இவையெல்லாம் வியாதிகள்.
Bitterness and anger and lust are all sicknesses of the spirit.
கசப்பு, கோபம், இச்சை இவைகளெல்லாம் ஆவியிலே உண்டாக கூடியதான
நோய். God wants you to be completely healthy.
நீங்கள் முற்றிலுமாய் ஆரோக்கியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
Another example, your father wants you to go to school and be thoroughly educated.
நீங்கள் பள்ளிக்கு போய் நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்கள் தகப்பன் விரும்புகிறார்.
Doesn't your father want you to get 100% in mathematics?
கணக்கு பாடத்திலே 100 மார்க் வாங்க உங்கள் தகப்பன் விருப்பம் இல்லையா?
Pass marks may be 40%, but your father will be delighted if you can get 100%.
40 மார்க் வாங்கினால் பாஸ் ஆகி விடுவீர்கள், ஆனால் 100 வாங்கினால் உங்கள் தகப்பன் எவ்வளவு மகிழ்வார்?
And it's exactly the same with God and sin.
அதே போல தான் தேவன் பாவம் பொறுத்த காரியம்.
He doesn't want you to be 75% free from sin.
பாவத்திலிருந்து 75% நீ விடுதலையானால் போதும் என்று அவர் விரும்புவதல்ல.
That's good.
அது நல்லதுதான்.
He wants you to be 100% free.
ஆனால் நீ 100% விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறார்.
There Jesus is our example.
அங்கே இயேசுதான் நமக்கு மாதிரி.
We read in Hebrews and chapter 4.
எபிரேயர் 4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
And verse 15.
15 வசனம்.
That Jesus was tempted in all points exactly like us.
நம்மை போல் எல்லா விதத்திலும் இயேசு சோதிக்கப்பட்டார்.
He was tempted like us.
அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டார்.
And he did not sin.
அவர் பாவம் செய்யவே இல்லை.
Tempted like us and did not sin.
நம்மை போல சோதிக்கப்பட்டார் ஆனால் பாவம் செய்யவில்லை.
Now just think of how we are tempted.
நாம் எப்படி சோதிக்கப்படுகிறோம் என்று எண்ணி பாருங்கள்.
How many times in a day we are tempted?
ஒரு நாளில் எத்தனை முறை நாம் சோதிக்கப்படுகிறோம்?
To lust with our eyes.
நம் கண்களில் இச்சிப்பதற்கு.
To lose our temper.
கோபப்படுவதற்கு.
To become impatient.
பொறுமையற்றவர்களாக மாறுவதற்கு.
To act in a selfish way.
தன்னலத்தோடு செயல்படுவதற்கு.
We act in a selfish way hundreds of times in a day.
ஒரு நாளில் நூற்றுக்கணக்கான முறைகள் நாம் தன்னலத்தோடு கூட செயல்படுகிறோம்.
Without consideration about the feelings of other people.
மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நாம் அப்படி நடக்கிறோம்.
How many times we are tempted in a day to love money?
பணத்தை நேசிப்பதற்கு ஒரு நாளில் எத்தனை முறை சோதிக்கப்படுகிறோம்?
To be selfish, to be miserly.
நாம் கஞ்சத்தனமாக இருப்பதற்கு, சுயநலமுள்ளவர்களாக இருப்பதற்கு சோதிக்கப்படுகிறோமே.
And to live one day without sinning at all in any way would be a fantastic miracle.
ஒரு நாள் எந்த விதத்திலும் பாவம் செய்யாமல் வாழ்வதே பெரிய ஒரு அற்புதமாக
இருக்கும். You can say you lived one day without sinning in thought, word, deed.
ஒரு நாளிலே, சிந்தையிலே, செயலிலே, வார்த்தையிலே பாவம் செய்யவில்லை என்றாலே,
attitude or motive,
அல்லது உள் நோக்கத்திலே மனப்பான்மையிலே பாவம் செய்யவில்லை என்றால்,
that would be wonderful.
அதுவே அற்புதமாக இருக்கும்.
And Jesus lived not just one day, 33.5 years without sinning.
இயேசு அப்படி ஒரு நாள் இல்ல, 33.5 ஆண்டுகள் பாவமே செய்யாமல் வாழ்ந்தார்.
That's where some people say, oh, but he was God.
ஓ, அவர் தேவனாயிற்று என்று சொல்கிறார்கள்.
If he lived on earth as God, then of course he cannot be an example.
அவர் பூமியில் தேவனாக வாழ்ந்து இந்த காரியத்தை செய்தார் என்று சொன்னால் அவர் நமக்கு மாதிரியாக இருக்க முடியாது.
He lived on earth as a man using the power of the Holy Spirit.
அவர் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பயன்படுத்தி இந்த பூமியில் மனிதனை போல வாழ்ந்தார்.
The same power of the Holy Spirit he gives us.
அதே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நமக்கு தருகிறார்.
How did he overcome sin?
எப்படி பாவத்தை மேற்கொண்டார்?
Because he humbled himself before his father all the time and received grace.
அவர் எப்பொழுதுமே பிதாவுக்கு முன்பாக தம்மை தாழ்த்தி தாழ்த்தி கிருபையை பெற்றுக்கொண்டார்.
The Bible says in Romans 6:14.
ரோமர் 6:14-லே வேதம் சொல்கிறது.
That if God's grace is upon you, sin will not have power over you.
தேவனுடைய கிருபை உங்கள் மீது இருக்கும் பொழுது பாவத்திற்கு அதன் மேலே வல்லமை இருக்காது.
Because grace is a tremendous power.
ஏனென்றால் கிருபை என்பது மிகப்பெரிய வல்லமை.
That protects you from the influence of sin.
பாவத்தினுடைய செல்வாக்கிலிருந்து உங்களை பாதுகாக்கிறது.
It's like if we are in a building, we are protected from the rain outside.
நாம் ஒரு கட்டடத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது வெளியே மழை பெய்தால் அதிலிருந்து பாதுகாக்கப்படுகிறோம்.
God's grace is like a power that holds us up against the law of sin pulling us down.
பாவத்தின் பிரமாணம் நம்மை கீழே இழுக்கிறதே அதை தடுத்து நிறுத்துகிறதான தேவனுடைய வார்த்தையைப் போல இருக்கிறது தேவனுடைய கிருபை.
And Jesus experienced that grace right from birth throughout his life.
அவருடைய பிறப்பின் முதல் வாழ்க்கை முழுதுமாய் இயேசு அந்த கிருபையை அனுபவித்தவராய் இருந்தார்.
You understand that I can hold this book up against the law of gravity so that it doesn't fall.
புவியீர்ப்பு விசைக்கு எதிராக நான் இந்த புத்தகத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறபடினாலே இது கீழே விழுவதில்லை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்கிறீர்கள்.
I won't be able to do this for 5 or 6 hours, I'll get tired.
5 6 மணி நேரம் நான் இப்படி பிடித்துக் கொண்டே இருக்க முடியுமா? களைப்படைந்து விடுவேன்.
But God,
ஆனால் தேவன்,
do you think God can hold this book up like this for years?
வருஷக்கணக்காக தேவன் இப்படி புத்தகத்தை பிடித்துக் கொண்டே இருக்க முடியுமா?
Why not?
ஏன் முடியாது?
Look at the way he puts earth in space.
பூமியை அந்தரத்தகத்திலே தொங்க விட்டிருக்கிறார் பாருங்கள்.
It doesn't fall down.
அந்த பூமி கீழே விழுவதில்லை.
Remains in its position.
அது தன்னுடைய இடத்தில் அப்படியே இருக்கிறது.
In its orbit.
தன்னுடைய சுற்றுப்பாதையில் சுற்றிக் கொண்டே இருக்கிறது. தேவனால் செய்ய முடியும்.
And the Bible says Jesus is able to keep us from falling.
வழுவாதபடி நம்மை காக்கிறவர் என்று சொல்லி இயேசு காக்கிறவர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது.
This book is not staying there by itself.
இந்த புத்தகம் தானாக அங்கே நின்று கொண்டு தொங்கவில்லை.
It's my life that's holding it up against the law.
என்னுடைய ஜீவன் தான் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக இந்த புத்தகத்தை தாங்கி பிடிக்கிறது.
This is what grace means.
இதுதான் கிருபையினுடைய அர்த்தம்.
God's grace holds me.
தேவனுடைய கிருபை என்னை தாங்கி பிடிக்கும் பொழுது
I don't fall into sin.
நான் பாவத்தில் விழுவதில்லை.
When I become proud,
நான் பெருமை அடையும் பொழுது
God's grace is withdrawn from my life.
தேவனுடைய கிருபையானது என் வாழ்க்கையிலிருந்து நீக்கப்படுகிறது.
Then what happens?
என்ன நடக்கிறது?
I fall.
நான் கீழே விழுகிறேன்.
God's grace is withdrawn.
தேவனுடைய கிருபை நீக்கப்படும் பொழுது
it's like my hand being taken away.
என்னுடைய கை எடுத்து விட்டால் அந்த புத்தகம் கீழே விழுந்துவிடும்.
Immediately.
உடனடியாக விழுந்துவிடும்.
God withdraws his grace from the proud.
பெருமையுள்ளவர்களிடத்திலிருந்து தேவன் அந்த கிருபையை எடுத்து விடுகிறார்.
So why do you fall?
ஆகவே ஏன் நீங்கள் விழுகிறீர்கள்?
Because you are proud.
உடைய பெருமை நிமித்தமாக
as long as you are humble God's grace will hold you up.
நீ தாழ்மையாக இருக்கும் வரை தேவனுடைய கிருபை உன்னை தாங்கி பிடிக்கும்.
Jesus was humble all through his life.
இயேசு தன் வாழ்க்கை முழுவதுமாய் தாழ்மையாக இருந்தார்.
God's grace held him up all the time.
அவர் எப்பொழுதுமே தேவனுடைய கிருபை அவரை தாங்கி பிடித்தது.
In Luke's Gospel chapter 2,
லூக்கா சுவிசேஷம் 2 அதிகாரம்
and verse 40.
40 வசனம்.
It says about Jesus that he grew as a child.
இயேசு ஒரு பிள்ளையாக இருந்து வளர்ந்தார்.
And the grace of God was upon him.
தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது என்று வாசிக்கிறோம்.
Right from childhood the grace of God was upon him.
இயேசுவின் சிறு பிராயம் முதல் தேவனுடைய கிருபை அவர் மீது இருந்தது.
And at the end of his life,
அவருடைய வாழ்க்கையின் முடிவிலே,
we can think how did Jesus endure that terrible death on the cross?
கல்வாரி சிலுவையிலே இருக்கக்கூடிய அந்த கொடூர மரணத்தை எப்படி அவர் சகித்தார்?
Hebrews 2 and verse 9 tells us.
எபிரேயர் 2 அதிகாரம் 9 வசனம் சொல்கிறது.
By the grace of God He tasted death for everyone.
தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் இயேசு மரணத்தை ருசி பார்த்தார்.
Even his death was by the grace of God.
அவருடைய மரணமும் கூட தேவனுடைய கிருபையினாலே தான்.
From birth,
பிறப்பிலிருந்து
till death,
மரணம் வரை
he operated by the power he got from God's grace.
தேவனுடைய கிருபையிலிருந்து கிடைக்கக்கூடிய வல்லமையினாலே தான் அவர் வாழ்ந்தார்.
Some people call grace God's unmerited favor.
தகுதியற்றவனுக்கு கொடுக்கக்கூடிய தயை தான் கிருபை என்று சிலர்
சொல்கிறார்.
அது மெய்யல்ல.
It's a human definition.
அது மனுஷீக விளக்கம்.
Unmerited favor everybody in the world gets.
தயை இல்லாதவனுக்கு கிடைக்க தகுதி இல்லாதவனுக்கு கிடைக்கக்கூடிய தயை எல்லாருக்கும் கிடைக்கிறது.
God gives unmerited favor to the atheist, to the non-Christian, everybody.
கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு, நாஸ்திகர்களுக்கு, எல்லாருக்கும் அவர்களுக்கு அதுக்கு பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லாதிருந்தாலும் தயை பாராட்டுகிறார்.
Jesus did not get unmerited favor.
இயேசுவுக்கு தகுதியற்றவனுக்கு கொடுக்கப்படும் தயை அவருக்கு கிடைக்கவில்லை.
He deserved everything.
அவருக்கு எல்லாமே தகுதி உள்ளதாக
இருந்தது. Grace is not unmerited favor.
கிருபை என்பது தயை இல்லாதவனுக்கு கொடுக்க தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கக்கூடிய தயை
அல்ல. Grace is God's power to provide our every need.
நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடிய தேவனுடைய வல்லமைதான் கிருபை.
If it is overcoming temptation, it is power for that.
சோதனையை மேற்கொள்ளுகிற விஷயம் வரும்பொழுது அதற்கு தேவையான வல்லமை.
If it is forgiveness of sins, it is grace for that.
பாவ மன்னிப்புக்கு தேவையான கிருபை அதான் கிருபை.
If it is to overcome a particular trial, grace is there for that.
குறிப்பிட்ட சோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்கிற காரியம் வரும்பொழுது அதற்கு வேண்டிய கிருபை அங்கே
இருக்கு. God's power to satisfy and overcome every trial that temptation I face.
நாம் சந்திக்கிற ஒவ்வொரு பாடுகளையும் சோதனைகளையும் மேற்கொள்ளத்தக்கதாக எனக்கு கிடைக்கக்கூடிய தேவனுடைய வல்லமை தான் கிருபை.
When we turn to Luke's Gospel chapter 4,
லூக்கா 4 அதிகாரம்,
we find three temptations that Jesus faced.
இயேசு சந்தித்த மூன்று சோதனைகளை நாம் பார்க்கிறோம்.
The same three temptations are also listed in Matthew's Gospel chapter 4.
அதே சோதனைகள் மத்தேயு 4 அதிகாரத்திலும் குறிக்கப்பட்டிருக்கிறது.
So let's look at the version found in Matthew chapter 4.
முதலாவது மத்தேயுவிலே சொல்லப்பட்டதான அந்த சோதனைகளை குறித்து நாம் பார்ப்போம்.
The first temptation that came to him.
இயேசுவுக்கு வந்த முதல் சோதனை.
Now this is not the first temptation that came to him in his life.
இயேசுவுடைய வாழ்க்கையில வந்த முதல் சோதனை அல்ல இது.
He was already tempted for 30 years in hundreds of ways.
நூற்றுக்கணக்கான விதங்களில் ஏற்கனவே அவர் சோதிக்கப்பட்டு விட்டார்.
And he did not sin.
அவர் பாவம் செய்யவில்லை.
But now at the age of 30 he was being subjected to special temptation.
இப்போது 30 வயதிலே அவர் விசேஷித்த சோதனைக்குள்ளாக அவர் கடந்து செல்கிறார்.
He was already tempted for 40 days.
ஏற்கனவே 40 நாட்கள் அவர் சோதிக்கப்பட்டார்.
He was fasting.
அவர் உபவாசிக்கும் பொழுது.
And now the last three temptations of that period.
இப்போது அந்த காலகட்டத்தின் கடைசி மூன்று சோதனைகள்.
And then the devil left him for a while and came back to tempt him again.
பிறகு சாத்தான் கொஞ்ச காலம் அவரை விட்டு பிரிந்து மீண்டும் சோதிக்கும் போது வந்தான்.
These three temptations are given to us in some detail.
ஆனால் இந்த மூன்று சோதனைகளையும் விளக்கமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
What is the first one?
அது முதல் சோதனை என்ன?
If you are the son of God, turn these stones into bread.
நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக மடிசெய்.
In other words, use the power God has given you for your own selfish purposes.
இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் தேவன் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற வல்லமையையும் அதிகாரத்தையும்
உங்களுடைய
இந்த வல்லமையை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு தீமை செய்வதற்காக பிசாசு சொல்லவில்லை.
That would have been obviously a sin.
அது வெளிப்படையாகவே பாவமாக இருக்கும்.
That wouldn't even have been a temptation to Jesus.
அது இயேசுக்கு சோதனையாக கூட இருந்திருக்காது.
And he was not trying to tempt Jesus to use his power to make money or to get a big house from God.
அந்த வல்லமையை பயன்படுத்தி தேவனுக்கு ஒரு பெரிய வீட்டையோ அல்லது நிறைய வசதியோ கொடுக்க முடியாது சோதிக்கவில்லை.
He didn't say like today's preachers, if you are a son of God, claim a bigger house and some wealth from your father.
இன்றைக்கு பிரசங்கியார்கள் சொல்லுகிறது போல நீ தேவனுடைய குமாரனானால் பெரிய வீட்டை நீ ஆண்டவரிடத்தில் கேள், பெரிய பணத்தை கேள் என்று சொல்லுவது போல அவர் சொல்லவில்லை.
He knew that such things won't work with Jesus.
அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இயேசுவினிடத்தில் பலிக்காது என்று தெரியும்.
They work with today's undiscerning foolish believers.
இன்றைக்கு இருக்கிற பகுத்தறிய தெரியாத புத்தியீனமான விசுவாசிகளுக்கே பிரசங்கியார்கள் இப்படி செய்து
கொடுக்கிறார்.
இயேசுவினிடத்தில் அதெல்லாம் பலிக்காது.
He tried a more subtle temptation.
மிகவும் தந்திரமான ஒரு சோதனையை அவன்
முயற்சித்தான்.
நீர் பசியா இருக்கிறீர்.
What's wrong in having some food?
சாப்பாடு சாப்பிடுறது என்ன தவறு?
I'm not asking you to hurt anybody with God's power.
தேவனுடைய வல்லமையை வைத்து மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய நான்
சொல்லவில்லை. I'm not asking you to even claim money or wealth from God.
பணத்தையோ ஐஸ்வர்யத்தையோ தேவனிடத்திலிருந்து நீ சுதந்திரத்துக் கொள் என்று சொல்லவில்லை.
The devil says I can fool other people with that, but I know I can't fool you.
மற்றவர்களை வேண்டுமானால் நான் ஏமாற்றலாம், ஆனால் தேவகுமாரனை உம்மை ஏமாற்ற முடியாது என்று தெரியும். ஆனால் அப்பம்,
what's wrong in eating bread?
அப்பம் பசிப்பதில் என்ன
பாவம்? When you're hungry, is it a sin?
நீர் பசியா இருக்கும் போது அப்பம் பசிப்பதில் பாவம் இருக்கிறது?
What's wrong in using your power to turn these stones into bread?
உம்முடைய வல்லமையை பயன்படுத்தி இந்த கல்லை அப்பமாக்கும்படி செய்வதில் என்ன தவறு இருக்கிறது?
But Jesus lived by a certain principle.
ஆனால் இயேசு ஒரு சில கோட்பாடுகளோடு கூட வாழ்ந்தார்.
That he would never use God's power for his own benefit.
தேவனுடைய வல்லமையை தன்னுடைய சொந்த ஆதாயத்துக்காக பயன்படுத்த மாட்டேன் என்று வாழ்ந்தார்.
Every preacher in the world had followed this principle.
இந்த உலகத்தில் இருக்கிற பிரசங்கியார் ஒவ்வொருவரும் இந்த கோட்பாட்டை பின்பற்றி இருந்தால்
they wouldn't be exploiting other people like they are doing today.
இன்றைக்கு செய்வது போல மற்றவர்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த
மாட்டார்கள். What principle is that?
அது என்ன கோட்பாடு?
I will never use the power God has given me for my own benefit.
தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வல்லமையை என்னுடைய சொந்த ஆதாயத்துக்காக பயன்படுத்த மாட்டேன்.
Money for myself,
எனக்காக பணத்தை சம்பாதிப்பது,
or to get honor for myself,
அல்லது எனக்காக கனத்தை சம்பாதிப்பது,
I will never do it.
நான் ஒரு காலம் செய்ய மாட்டேன்.
Think what a different standard and quality of Christianity we would have had in this country if it were like that.
இப்படி இருந்திருக்குமே ஆனால் நம்முடைய தேசத்தினுடைய கிறிஸ்தவ தரம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்று எண்ணி பாருங்கள்.
Jesus said no, I won't do it.
அதை நான் செய்ய மாட்டேன்
என்று இயேசு சொன்னார். God has given me power, I know.
தேவனுக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியும்.
The Holy Spirit,
பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகித்திருக்கிறார்.
That is to do good to other people.
ஆனால் அது மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியாது.
And to deliver other people from the power of the devil.
மற்றவர்களை பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்க முடியாது.
Not even to satisfy my legitimate needs.
என்னுடைய சரியான முறையான தேவைகளை சந்திப்பதற்காக கூட அல்ல.
I have to listen.
நான் கவனிக்க
வேண்டும். My father tells me to do it, I'll do it.
என்னுடைய தகப்பன் அதை செய்ய சொன்னார்னா சொல்லுவேன்.
He hasn't told me to do it.
அவர் ஆனால் செய்ய சொல்லவில்லை.
And I have to live by every word that proceeds from God's mouth.
தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் தான் நான் பிழைக்க வேண்டும்.
That's what he said.
அதை தான் அவர் சொன்னார்.
So I'm not going to use my power to feed myself.
ஆகவே என்னை போஷிக்கும்படியாக என்னுடைய சொந்த வல்லமையை பயன்படுத்த மாட்டேன்.
At another time,
இன்னொரு நேரத்தில்
we read that he used that power to feed others.
மற்றவர்களை போஷிக்க முடியாத அதே வல்லமையை அவர் பயன்படுத்தினார்.
When 5000 people needed to be fed.
5000 மக்கள் போஷிக்கப்பட முடியான தேவை வந்தபோது
he said,
அவர் சொன்னார்,
bring the 5 loaves and he multiplied it.
5 அப்பத்தையும் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அதை அப்படி திரளாக பெருக பண்ணினார்.
So the first temptation that comes to us.
ஆகவே நமக்கு வரக்கூடிய முதல் சோதனை
என்னவென்றால் use the resources God has given us for ourselves.
தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை நமக்கென்று பயன்படுத்துவது.
God has given us his power to serve others. Not
மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாக தான் தேவன் வல்லமையை கொடுத்திருக்கிறார்.
Not to get honor for ourselves.
நமக்கென்று கனத்தை பெற்றுக்கொள்ள முடியாக அல்ல.
To do something without God leading us to do it.
தேவன் நம்மை ஒரு காரியத்தை செய்ய முடியாய் வழிநடத்தாத பொழுது அதை செய்வதாகும்.
To place material things above spiritual things.
ஆவிக்குரிய காரியங்களுக்கு மேலாக பூமிக்குரிய காரியங்களை வைப்பது.
To place bread above the word of God.
தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக ஆகாரத்தை வைப்பது.
That is the temptation here.
இங்கே அதுதான் சோதனை.
Do you place bread above the word of God?
அப்பத்தை தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக முக்கியத்துவம் கொடுத்து வைக்கிறாயா?
Jesus didn't do it.
இயேசு அப்படி செய்யவில்லை.
Job said,
யோபு சொன்னான்,
I have esteemed the words of your mouth more than my necessary food.
என்னுடைய ஆகாரத்தை காட்டிலும் உம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கு அதிகமாக செவி கொடுத்து.
Jesus said,
இயேசு சொன்னார்,
Man shall not live by bread alone but by every word that proceeds from God's mouth.
அப்பத்தாலே மாத்திரம் பிழைக்க மாட்டான், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான்
என்று சொன்னார்.
அப்பொழுது பிசாசு போய்விட்டார்.
But when the devil saw that Jesus was quoting scripture.
ஆனால் இயேசு வேதத்திலிருந்தே எடுத்து காண்பித்து சொல்கிறார் என்று பிசாசு கண்டவுடனே,
Then let me quote scripture to him.
ஓஹோ, இப்போது நான் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து இயேசுவுக்கு
காண்பிக்கிறேன். He quoted the scripture.
அவர் இயேசுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறார்.
He said, you said just now it is written that man shall not live by bread alone.
மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல என்று நீங்கள் தான் இப்போது சொன்னீர்கள்.
By every word of God.
ஆனால் ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பார் என்று சொன்னீர்கள்.
Okay, Jesus, here is a word of God.
இங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது.
He will give his angels charge concerning you and lest you strike your foot against a stone.
பாதம் கல்லிலே இடறாதபடிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்முடைய பாதத்தை தாங்கும்படி கட்டளை கொடுப்பார்.
Jump down from the top of the temple.
ஆகவே ஆலயத்தின் மேலிருந்து கீழே குதிங்க.
And as you descend there without getting hurt, the people will say, oh, this is the Messiah, come from heaven.
அங்கே இருந்து அடிபடாமல் கீழே விழுகிறது ஜனங்கள் பார்க்கும் பொழுது இவர்தான் மேசியா என்று ஜனங்களுக்கு அடையாளம் கண்டுகொள்வார்கள்.
Jesus said no.
இல்லை என்று சொல்லிவிட்டார்.
That is tempting God.
அது தேவனையே சோதிப்பது.
When God has provided a staircase to go down, you should not jump down.
கீழே போவதற்கு படிக்கட்டை தேவன் வைத்திருக்கும் பொழுது நாம் குதிக்க கூடாது.
So this is a temptation to do something spectacular to get honor from others.
மற்றவர்களிடத்திலிருந்து கனத்தை பெறுவதற்காக ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று.
Many Christians fall a prey to this temptation.
அநேக கிறிஸ்தவர்கள் இந்த சோதனைக்கு இரையாக
விழுகிறது. Do something spectacular to get honor from people.
தங்களுக்கென்று கனத்தை பெற்றுக்கொள்ள முடியாக அதிசயமான காரியங்களை செய்ய வேண்டும்.
Maybe they heal the sick to get honor from people.
ஜனங்களிடத்தில் கனத்தை பெறுவதற்காக வியாதிகள் சுகமாக வேண்டும்.
Not to help that poor sick man.
அந்த ஏழை வியாதியஸ்தருக்கு உதவி செய்ய
வேண்டும். I am a great healer.
நான் பெரிய சுகமாக்குகிற வரம்பற்றன் என்பதை
கனத்தை பெறுவதற்காக. Temptation to take advantage of God's promises and do something foolish.
அல்லது தேவனுடைய வாக்குத்தங்களை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி புத்தியான காரியத்தை செய்வது.
Like saying, I know medicine is available but I won't use it. I'll trust God to heal me.
மருந்து கடையில் இருக்கிறது, ஆனால் அதை நான் பயன்படுத்த மாட்டேன், ஆனால் தேவனுக்கு சுகம் தர வேண்டும்.
That's like saying, I won't use the staircase to go down. I'll just trust God and jump down from the roof of this temple.
அது எதற்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த கட்டடத்திலிருந்து கீழே இறங்குவதற்கு படிக்கட்டுகளை பயன்படுத்த மாட்டேன், நான் விசுவாசித்து குதிக்க போகிறேன் என்று சொல்வதான்.
You're living in some jungle where no medicines are available.
மருந்தே இல்லாத காடுகளிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் சரி.
I believe you can really trust God to heal you.
அந்த நேரத்தில் கண்டிப்பாக தேவன் உனக்கு சுகம்
கொடுப்பார். But remember this principle.
ஆனால் இந்த கோட்பாடு,
when a staircase is provided, don't jump off the roof and ask God to protect you.
ஒரு படிக்கட்டு இருக்கும் பொழுது நீ கூரையிலிருந்து கீழே விழுந்து கீழே குதித்து தேவன் என்னை பாதுகாக்கும் என்று கேட்க
வேண்டாம். God himself has created medicines in the chemicals and the plants on earth.
பூமியிலே இருக்கக்கூடிய பல செடிகளிலே, மூலிகை செடிகளிலே எல்லாம் மருந்தை தேவனே உண்டாக்கியிருக்கிறார்.
Given man the wisdom to discover the medicinal properties of these things.
இந்த மருத்துவ தன்மை கொண்ட செடிகளை கண்டுபிடிக்க முடியாத தேவன் மனிதருக்கு ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார்.
Put them all in little convenient tablets.
அவைகளெல்லாம் வசதியான மாத்திரை வடிவத்திலே போடும்படியான ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார்.
When I take that,
நான் அதை எடுக்கும் பொழுது,
because to cure some sickness in me.
என்னுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய வியாதியை குணமாக்க.
I'm not taking something created by the devil.
நான் பிசாசு உண்டாக்கின ஒன்றை நான் எடுக்கவில்லை.
The devil created nothing.
பிசாசு ஒன்றையுமே உண்டாக்கும்.
Everything inside that tablet was created by God.
அந்த மாத்திரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் தான் உண்டாக்கினார்.
Created by God with healing properties in the plants and chemicals on earth.
பூமியிலே இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள், தாவரங்களிலே மருத்துவ சக்தி கொண்டதான எத்தனையோ காரியங்களை தேவன் உண்டாக்கியிருக்கிறார்.
It's like using the staircase to go down.
கீழே போவதற்கு படிக்கட்டை பயன்படுத்துவது போல.
I'm taking it in order to be healed.
நான் குணமாக்கப்பட முடியாக அதை பயன்படுத்துவேன்.
A lot of people die sometimes by saying, I'm trusting God.
நான் தேவனை நம்புகிறேன் என்று சொல்லி அநேகர் மறிக்கிறார்.
Tempting God.
அவர்கள் தேவனை சோதிக்கிறார்.
Lord said, thou shalt not tempt the Lord thy God.
உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாய்.
God has provided means, use it.
தேவன் ஒரு வழியை உண்டாக்கியிருந்தால் அதை பயன்படுத்து.
The Bible says that the Lord once took Philip up and transported him to another place.
ஒரு இடத்திலே பிலிப்பை அப்படியே தேவன் தூக்கி அவனை வேறு இடத்துக்கு கொண்டு போய் சென்றார்.
In Acts chapter 8.
அப்போஸ்தலர் நடபடிகள் 8 ஆம் அதிகாரத்திலே
வாசிக்கிறோம். Supposing you God has provided you a train, that's what he expects you to used to go from one place to another.
அல்ல, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கு இப்போது ஒரு ரயிலை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதுல தான் ஏறி போக வேண்டும் என்று
தேவன் காட்டுகிறார். You to pray and say, Lord, like you transported Philip, transport me from here to there.
ஆண்டவரே, பிலிப்பை நீர் எடுத்து சென்றது போல என்னை இங்கிருந்து எடுத்து அங்கே கொண்டு போய் விடும் என்று நீங்கள் ஜெபிக்க கூடாது.
You will be waiting in the same place forever.
நீங்கள் என்றென்றைக்கும் அங்கே இருந்து உட்கார்ந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டு தான் இருப்பீர்கள். நீங்கள் தேவனை சோதிக்க கூடாது.
The third temptation was,
மூன்றாவது சோதனை,
the devil came to Jesus and said, if you bow down to me, I'll give you everything in this world, all the glory of this world.
நீ என்னை வணங்கினால் இந்த உலகத்தின் மகிமை எல்லாம் உனக்கு தருவேன் என்று பிசாசு சொன்னார்.
You know that even Jesus was tempted with the glory of this world.
இந்த பூமியின் மகிமையினாலே உலகத்தின் மகிமையினாலே இயேசுவே சோதிக்கப்பட்டார்.
The fashion,
உலகத்தோட வேஷங்கள், பணம்,
and all that this world offers.
இந்த உலகம் கொடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களும்.
Jesus was tempted and he said no.
இயேசு சோதிக்கப்பட்டு இல்லை என்று சொல்லிவிட்டார்.
And the devil will tempt you.
பிசாசு உன்னை சோதிப்பான்.
And you know how you can get the glory of this world?
இந்த உலகத்தின் மகிமையை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் தெரியுமா?
By bowing your knee to Satan a little bit.
உன்னுடைய முழங்காலை சற்று சாத்தானுக்கு முன்பாக வணங்கினால் போதும்.
Many many times such temptations come.
अनेक சமயங்களில் இப்படிப்பட்ட சோதனை வருகிறது.
Compromise a little bit, you'll get something of this world.
நீ கொஞ்சம் ஒத்து போனால், ஒரு உலகத்தோடு ஒத்து போனால் இந்த காரியம் உனக்கு கிடைக்கும்.
If you tell a little lie, you can make a little more money.
ஒரு சின்ன பொய் சொல்லிவிட்டால் அதிகம் பணம் சம்பாதிக்கலாம்.
You compromise these high principles of yours and you can get on better with people.
உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த உயர்ந்த இந்த கோட்பாடுகளிலே நீங்கள் சற்று குறைந்து ஒத்து போய் நீங்கள் நல்ல பேர் வாங்குவீர்கள்.
Or if you are a preacher.
அல்லது நீ ஒரு பிரசங்கியாராக இருக்கலாம்.
Preach on certain things and I'll give you many more doors open for you to preach.
இந்த காரியங்களை குறித்து நீங்கள் பிரசங்கிக்க வேண்டாம். அப்போது நான் நிறைய உங்களுக்கு பிரசங்கிக்கக்கூடிய தருணத்தை தருவேன் என்று
சொல்லுங்க. If you preach the strong hard message of God's word, many doors will close for you.
தேவனுடைய வார்த்தையை கடினமாக உள்ளபடியே பிரசங்கித்தால் அநேக வாசல்கள் அடைபடும்.
So compromise a little.
ஆகவே கொஞ்சம் ஒத்து போங்கள்.
In other words, bow the knee to me, says Satan.
அல்லது சாத்தான் சற்று என்னை வணங்குங்கள்.
I will open many doors for you.
நீ பிரசங்கிக்கக்கூடிய அநேக வாசல்களை திறப்பேன்.
Do you know the number of preachers who lower the standard of their preaching, leave out certain things God's word has said?
எத்தனையோ பிரசங்கியார்கள் தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிற காரியங்களை விட்டு விட்டு தங்களுடைய பிரசங்கத்தின் தரத்தை குறைத்துக் கொள்கிறார்கள் தெரியுமா?
In order to get more open doors.
இன்னும் அதிக இடங்களிலே போய் பிரசங்கிக்க முடியாது.
They get more open doors.
அவங்களுக்கு பிரசங்கிக்கக்கூடிய நிறைய வாசல் திறக்கப்படுகிறது.
God forsakes them.
ஆனால் தேவன் அவர்களை தள்ளிவிடுகிறார்.
How foolish they are.
எவ்வளவு புத்திநராய் இருக்கிறது.
Don't try to get a right thing in a wrong way.
தவறான விதத்திலே சரியான காரியத்தை பெற முயற்சிக்க வேண்டாம்.
Let's learn from these temptations.
இந்த சோதனையிலிருந்து நாம்
கற்றுக்கொள். Jesus said you shall worship the Lord and then serve him.
தேவன் ஒருவருக்கு ஆராதனை செய்து அவருக்கு ஊழியம் செய்வாயாக என்று ஆண்டவர் சொன்னார்.
To compromise in any area is to stop worshiping God.
எந்த பகுதியிலேயும் நாம் நம்முடைய நிலையை விட்டு ஒத்து போய் விட்டால் அது சாத்தானுக்கு வணங்குவதாகும்.
It is to worshiping the devil.
அது பிசாசை வணங்குவதாகும்.
So let's pray.
ஆகவே நாம் ஜெபிப்போம்.
While our heads are bowed in prayer.
நம்முடைய தலை ஜெபத்தில் வணங்கிருக்கும்
பொழுது. Will you say Lord?
ஆண்டவரே என்று சொல்வீர்களா?
I want you to give me light. On temptation.
சோதனை குறித்து ஆண்டவரே நீர் எனக்கு வெளிச்சத்தை தாருங்கள்.
Especially subtle temptation.
குறிப்பாக மிகவும் தந்திரமாக வரக்கூடிய சாத்தானுடைய சோதனைகள்.
That I live for the glory of God.
நான் நம்முடைய மகிமைக்காகவே
வாழ்வேன். Keep my spirit pure that I do not sin.
ஆண்டவரே நான் பாவம் செய்யாதபடிக்கு என்னுடைய ஆவியை சுத்தமாய் காத்துக்கொள்ளும். எனக்கு கிருபை தாரும்.
Overcome sin in my life.
பாவத்தை என்னுடைய வாழ்க்கையில் மேற்கொள்ள கிருபை தாரும்.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
God bless you.
தேவனுடைய ஆசீர்வாதம் பாராட்டு.